ஆஸ்திரேலிய நோக்கி புகலிடம் தேடி வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் விபத்திலோ இயற்கையாகவோ அல்லது தற்கொலை செய்தோ இறந்து போகும்போது அவர்களின் உடலை அவர்களின் தாய் நாட்டிற்கு பெருந்தொகையான பணம் செலவு செய்து அனுப்புவதா அல்லது அவர்களின் இறுதிக்கிரியைகளை இங்கேயே செய்துவிட்டு அப்பணத்தை அவரின் குடும்பத்தாரின் எதிர்காலத்திற்கு அனுப்பி வைப்பதா என்ற கேள்வி நமது சமூகத்தில் நிலவி வருவதை நாம் கேள்விப்பட்டதுண்டு. ஆகவே இதுகுறித்து அகதிகளின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிலரின் கருத்துக்களோடு நிகழ்ச்சி படைக்க முடிவு செய்தோம். முதலில் அகதிகளின் செயற்பாட்டாளரான டாக்டர் விக்கி பாலா அவர்களிடம் கேட்டபோது, இது இறந்தவரின் குடும்பத்தாரின் விருப்பம், நாம் நிர்பந்திக்க முடியாது என்றார்.
எல்லா இவ்வாறான எதிர்பாராத மரணங்களிலும் அவர்களது உடலத்தை நாட்டுக்கு அனுப்புவதற்கு அல்லது உரிய முறையில் அதை அடக்கம் செய்வதற்கு அல்லது தான கிரியைகள் செய்வதற்கு பணம் இங்கு சமூகத்தில் கிடைப்பது என்பதும் ஒரு பொதுவான விடயம் இல்லை. இருந்தாலும் அந்த மரணம் நடந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்த்து பலர் பணம் கொடுக்க முன் வருகிறார்கள். அவ்வாறான நிலைமை ஒன்று வரும்போது அந்த குடும்பம் ஒரு விருப்பத்தை சொல்லும், இவரது உடலம் நாட்டுக்கு வர வேண்டியதில்லை, இந்த இளைஞன் இந்த நாட்டை விட்டு ஓடியதே தன்னை பாதுகாப்பதற்காகத்தான், இந்த நாட்டுக்கு அவர் வர வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் கிரிகளை அங்கே செய்துவிட்டு அவர்களது படத்தை அல்லது அஸ்தி இருந்தால் அதை அனுப்புங்கள் என்று கேட்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், அவனது முகத்தை மட்டும் பார்த்தால் போதும் என்று சில பெற்றோர்கள் கேட்பார்கள். அதற்கான ஒரு நிதி நிலைமை இருந்து அதை அவர்கள் விரும்பியவாறு எங்களால் செய்ய முடிந்தால் நாங்கள் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம், இவ்வாறான உடலம் அங்கு வருவது உங்கள் பாதுகாப்புக்கு குந்தகமாக இருக்கும், மேலும் இதற்கு செலவாகும் பணத்தை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைத்தால் நீங்கள் தப்பியோடி வந்தவரின் குடும்பத்துக்கு அது பயன்படுத்தலாம் என்று சொன்னாலும் சில குடும்பங்கள் அவற்றை அவ்வாறான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும், சில குடும்பங்கள் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாது. இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இவ்வாறான உரையாடல்கள் நடக்கும் போது ஒரு மிகவும் உணர்வு பூர்வமான நிலைதான் காணப்படும். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை இப்படி செய்யுங்கள் என்று ஆலோசனையாக சொன்னாலுமே அதை அவர்கள் ஒரு திருப்தியற்ற விதத்தில் எடுத்துக்கொண்டால் நாங்கள் வேறு யாருடன் தொடர்பு கொண்டு இதை செய்து கொள்கிறோம், நீங்கள் விட்டு விடுங்கள் என்றும் சொல்லுகிற நிலைமை காணப்படுகிறது. ஆனால் மொத்தத்தில் நெக்ஸ்ட் ஆஃப் கின் என்று சொல்லப்படுகிற ஒரு மனைவி அல்லது ஒரு தந்தையார் அல்லது ஒரு தாயார் அல்லது ஒரு கணவன் சொல்லுகிற விடயம்தான் முடிவாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த கருத்துக்களையே முடிந்த அளவில் எங்கள் செயற்பாடுகளில் பிரதிபலிக்க வேண்டி இருக்கிறது.
ஆஸ்திரேலியாவில் இருந்து இவ்வாறு இறந்த புகலிட கோரிக்கையாளர்களின் உடலை அனுப்புவது சாத்தியம் என்பதினால் அவர்களின் குடும்பத்தாரின் விருப்பம் கேட்கப்படுவது நல்லது என்கிறார் அகதிகள் செயற்பாட்டாளரான சாரதா ராமநாதன் அவர்கள்.
உடலத்தை நாங்க இங்க இருந்து காசு செலவழிச்சு அங்க ஸ்ரீலங்காக்கு அனுப்பல, அவருக்கு பார்க்க அவர் இறந்து போயிட்டார், அது அந்த காசை நாங்க அந்த குடும்பத்துக்கு கொடுத்தா அவர்கள் அவங்களோட வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு போறக்கு உதவியா இருக்கும். ஆனால் சில குடும்பங்களுக்கு உடலத்தை காணணும், தாங்களே கடைசி கிரிகைகள் செய்யணும் என்ற விருப்பம் இருந்தால் அது செய்ய வேண்டி வரும். அப்ப அது நாங்க நினைக்கிறேன் குடும்பத்துக்கு நாங்க அந்த ஆப்ஷனை கொடுக்கணும், உங்களுக்கு நாங்கள் இங்க நாங்கள் இமை கிரிகளை செய்துட்டு உங்களுக்கு காசு அனுப்புறதா அல்லது உடலத்தை நாங்க அங்க அனுப்புறதான்றது அது அவங்கள்ட்ட கேட்கலாம்.
ஆனால் புகலிட கோரிக்கையாளர்களின் உடலை அனுப்புவதனால் அவரின் குடும்பத்தாருக்கு அங்கு அச்சுறுத்தல் அதிகரிக்க கூடுமா என்பதனை உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் இறந்தவரின் குடும்பத்தாருக்கு கட்டாயம் எடுத்து கூற வேண்டும் என்கிறார் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர் ஃபாதர் ஜெகசோதி அவர்கள்.
இப்படியான துக்கமான காரியம் நடக்கும் போது இறந்தவரின் குடும்பத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த குடும்பத்தாருடைய விருப்பத்தை தான் முதல் கேட்பார்கள். அப்ப கேட்கும் போது அவர்களுடைய கருத்தை நாங்கள் மனதில் கொண்டுதான் செயலாற்ற நினைப்போம். அந்த வழியிலே என்ன பொறுத்தவரையிலே நான் பணிபுரிந்த போது அவர்களோடு கதைக்கும் போது நான் சொன்னது என்னவென்றால், இப்ப உடலை நாங்கள் அங்கே அனுப்பும் போது உங்களோட கிராமத்திலே என்ன நிலைமை ஏற்படும், அந்த உடல் அங்க வந்து இறங்கின உடனே உங்களோட குடும்பத்திலே யார் யார் இருக்கிறாங்க, வயதில் இளமையானவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா, ஏன்னா இங்க வந்து புகலிடம் கேட்பவர்கள் வந்து தங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி தான் இங்கே அவர்கள் புகலிடம் கோரினார்கள். அப்ப அந்த எண்ணத்தோடு அங்கே போய் இறங்கும் போது உடலை கொண்டு போகும் போது அங்கே மனச்சலனங்கள் ஏற்படலாம் அல்லது அரசாங்கத்தால் அங்கே பார்வைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், அல்லது வேற குரூப்ஸ் கூட ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரலாம் என்றபடியினால் நாங்கள் அது திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கொண்டிருந்தோம். சில வழி அதிகமானவர்கள் இல்லை, உடலை நீங்க அங்கவே நீங்கள் இமிக்கிறீங்க செய்யுங்க, யாராவது குடும்பத்தில் ஒரு ஆள் வர வேணும் என்றால் அதனுக்கு அதற்கு நீங்க நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லித்தான் இவ்வளவு நடந்தோம். அதிகமாக நாங்கள் உடலை இங்கிருந்து அனுப்புறது குறைவு. அந்த சேகரித்த பணத்தை நண்பர்களாக சமுதாயமா சேகரித்த பணத்தை குடும்பத்துக்கு தான் கொடுத்து பார்த்தாங்க. எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால், உடலை அனுப்புவது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்தால் குடும்பம் தொடர்ந்து வாழ்வதற்கு அல்லது குழந்தைகள் வளர்வதற்கு உதவியாக இருக்கும். உடலை அனுப்புவதால் பல பிரச்சனைகள் ஏற்படலாம்.
இறந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவரின் குடும்பம் அவரின் உடலை பார்க்க வேண்டும் என்று முதலில் கதறிய போதும், பின்னர் அவரின் உடல் அங்கு அனுப்பப்பட்டால் அவரின் குடும்பத்தாருக்கு துன்புறுத்தல்கள் அதிகரிக்கும் என்பதனால் ஆஸ்திரேலியாவிலேயே இறுதி கிரியைகள் செய்யப்பட்டதாகவும் கூறுகிறார் ஃபாதர் ஜெகசோதி அவர்கள்.
உதாரணமாக சொல்றேன், ஒருவர் தற்கொலை செய்திருந்தார் கொஞ்ச காலத்துக்கு முதல். அப்ப இமிகிரேஷன் உடனே அங்கே கூப்பிட்டு நான் அவங்களோட வேலை செய்தபடியால் எங்களோட இருங்கோ எங்களோட சேர்ந்து கதையுங்கோ என்று சொல்லி அவங்களோட ஆபீஸ்ல இருந்து அவங்களோட தமைக்கு போன் பண்ணி என்ன செய்யலாம் என்று கேட்க, தமைக்கு உடனே உடல் அனுப்புங்கன்னு சொல்லி பெரிய ஒப்பாரி வைத்தாங்க. அவரால் தான் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்து இங்க பூலிடம் கோரி வந்த வேலையில குடும்பத்துக்கு ஆபத்து இருந்தது. ஆனா அவர்களுக்கு அந்த நேரத்துல உடலை பார்க்கணும்ன்ற ஆசை உண்டு. ஆனால் அதால வர தாக்கம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் விளங்கல. விளங்கப்படுத்தின போது பிறகு நான் அந்த அவர் தம்பியோட தொடர்பு கொண்டேன். நான் அவர் தம்பி அப்ப தடுப்பு காவில இருந்தவர் இலங்கையில. அவர் கடைசியா சொன்னார், அண்ணனால தான் நான் உங்களுக்கு உடலே அனுப்பினீங்கடா, கிராமம் முழுக்க பிரச்சனை வரும்.
இறந்த புகலிட கோரிக்கையாளரின் உடல் அவரின் சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுவதால் அவரின் குடும்பத்தாருக்கு கூடுதல் துன்புறுத்தல்கள் வரலாம் என்பதனை தாமும் ஆமோதிப்பதாக கூறுகிறார் சாரதா ராமநாதன்.
அது உண்மைதான். இங்கிருந்து அவர்கள் உடலத்தை அனுப்பும் பொழுது அவர் அகதி அந்தஸ்து கோரினார்கள். அதுவும் அவருடைய பின்னணியல் எல்லாம் அறிந்து அவங்களோட குடும்பத்துக்கு இப்ப பிரச்சனைகள் வரலாம், அதால உடலத்தை அனுப்பாமல் இருக்கிறது ஒரு முக்கியமானது. இன்னொரு விஷயம் என்னென்றால், உடலத்தை அனுப்புவதற்கு 3-4 கிழமை எடுக்கிறது. இப்ப அந்த உடலம் வந்து அங்க அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குதோ தெரிய இல்லை. பாக்கி இங்க இவர் இங்க ஈமைக்கிரிகளை செய்துட்டு அங்க ஆஷஸ் அனுப்பினால் கூட அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இறந்த புகலிட கோரிக்கையாளரின் உடலை அவரின் தாய் நாட்டிற்கு அனுப்புவது குறித்த விவரணம். இறந்த புகலிட கோரிக்கையாளரின் உடலை பெரும் தொகை பணம் செலவு செய்து அனுப்புவதை விட அப்பணத்தை அவரின் குடும்பத்தாருக்கு அனுப்புவதே நல்லது என்கிறார் மெல்பர்னில் வசிக்கும் சூரி நவரத்னம் அவர்கள்.
இந்த மாதிரி விடயங்களை நாங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் நன்றாக சிந்தித்து பார்த்தோம் சொன்னால், அந்த பணத்தை இறந்தவர் குடும்பத்துக்கு பொருளாதார உதவிக்காக அனுப்புவதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் சம்பந்தப்பட்ட நபர் வெளிநாட்டுக்கு வருவதற்கு காரணமே வருமானம் தேடுவதற்காக. இங்கு வந்த இடத்துல அவர் திடீரென்று அவருக்கு ஏதாவது ஒரு மரணம் சம்பவித்தேன்னு சொன்னார், மீண்டும் அதுக்கு கொடுக்கப்படும் அத்தனை பணத்தை அங்கு அனுப்பி அவருடைய உடலை அனுப்பி வைத்தார். அதன் மூலமாக கடைசியாக ஒரு முறை தன் மகனை பார்க்கலாம் மகனோ மகளையோ பார்க்கலாம் என்று குடும்பத்தவர் அனுபவித்தார். ஆனால் அதன் மூலமாக என்ன காரணத்துக்காக அவர் வெளிநாட்டுக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறான் போகிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், உணர்ச்சலுக்கு இடம் கொடுக்காமல் இந்த விடயத்தை பணத்தை அங்கு அனுப்பி வைப்பது மிகச்சிறந்தது. அது மட்டுமல்ல, இப்ப இந்த காலகட்டத்துல வந்து ஒரு சடங்குகள் இறுதி சடங்குகளை கூட இங்கே நேரடியாக அங்கு பார்க்கக்கூடிய வசதிகளோடு இருக்கும் போது எதற்காக இவ்வளவு பணத்தை விரயம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை. பணத்தை அனுப்பி வைப்பதுதான் சரியாக இருக்கும். ஆனால் சில சில இடங்களில் ஒரு விதிவிலக்குகளும் உண்டு. சொல்லலாம், தேவையில்லை எங்களுக்கு பணம் பொருளாதார தேவையில்லை, மகனுடைய உடம்பை அனுப்பி வைக்கலன்னு சொன்னால் அதை அனுப்பி வைக்கலாம்.
தனிநபரோ அல்லது சமூகமோ பணம் சேர்த்து உடலை அனுப்பாமல் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இவ்வுடலை செலவு செய்து அனுப்ப வேண்டும் என்கிறார் சிட்னியில் வசிக்கும் கந்தசாமி அவர்கள்.
தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் நாங்கள் மீண்டும் நாட்டுக்கு போவதை விட அங்கே சில சித்திரவதைகளும் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டுடுவோம் என்ற ஒரு காரணத்தால அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். எனவே அந்த காரணத்தை ஒட்டி அவர்கள் இங்கே தற்கொலை செய்து கொண்டால் இந்த அரசாங்கமும் அதுல இந்த இந்த நாட்டிலே அவர்கள் தஞ்சம் புழுக்க அந்த அரசாங்கம் பொறுப்பேற்று அந்த உடலை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போங்கள் என்று சொல்லி பணம் கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த அரசாங்கம். அதே நேரத்திலே அந்த போராட்ட கோரிக்கையாளர்கள் தனக்கு தஞ்சம் கிடைக்கவில்லை என்று தற்கொலை செய்த காரணத்தால அவரது உடலை அனுப்பி வைப்பது இந்த அரசாங்கத்தின் கடமை.
இவ்வாறு உடலை பணம் செலவு செய்து அனுப்புவது எதிர்காலத்தில் ஒரு முன்மாதிரியான எதிர்பார்ப்பு கலாச்சாரத்தை தோற்றுவித்து விடாதா என்று கேட்டபோது முதலில் விக்கி பாலா அவர்கள்,
ஒரு தர்க்கத்துக்காக வேண்டுமானால் அவ்வாறு சொல்லலாம், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு குடும்பத்தில் ஒரு மறைவு நடந்த போது, அண்மையில் மீசாலை சேர்ந்த ஒரு இளைஞன் மறைவு நடந்த போது அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியாது. உடல்கள் வருகின்றனவா இல்லையா என்பதோ, வர முடியுமா வர முடியாதா என்பதோ, நறுவல் அல்லது பப்பா நீங்கிலிருந்து இவ்வாறான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா முடியாதா என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அங்கு தாம் இருக்கிற பிரதேசத்திலிருந்து எது சரியென்று நினைக்கிறார்களோ அதை கேட்கிறார்கள். நாங்கள் வந்து முன்னர் ஒருவருக்கு இவ்வாறு செய்ததால் தான் இது நடக்கிறது என்று சொல்ல முடியாது.
இவ்விடயம் குறித்து அடுத்ததாக சாரதா ராமநாதன் அவர்கள்,
ஒரு ஒரு ஆளுக்கு நாங்கள் நடந்தால் இன்னும் மற்றவர்கள் நினைப்பாங்க அதுதான் நார்மல், எல்லாரும் அப்படித்தான் அனுப்பி அங்குதான் செத்து வீடு வைக்கணும் எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது. அதுக்கும் பார்க்க நாங்கள் இப்பவே சொன்னால் இல்ல நாங்கள் வந்து அதோட ஒராக்கள் மகனியை இழந்த பொழுது நாங்கள் அவர்கிட்ட குடும்பத்திட்ட கேட்டால் உங்களுக்கு உடலத்தை அனுப்புறதா அல்ல காசு அனுப்புறதாண்டு அந்த இமோஷனல் நிலையில இருக்கிற ஆக்கள் சொல்லுவினம், ஐயோ உங்களுக்கு காசு வேண்டாம் எங்களுக்கு உடலத்தை அனுப்புங்க நாங்கள் ஃபியூனல் வைக்கணும். அவர்கள் அந்த சரியான நிலையில இல்ல அந்த டிசிஷன் மேக் பண்றதுக்கு.
இது குறித்து மெல்பனில் வசிக்கும் சூரி நவரத்னம் அவர்கள்,
நீங்கள் அந்த உடலை திருப்பி அனுப்புவதுதான் எதிர்காலத்தில் மற்றவர்களை ஊக்குவிப்பதாக அமையும். உண்மையில முதல் முதலே ஒருவர் இறந்து விட்டாரு செய்து கேட்டவுடன் உடனடியாக ஒரு பதட்டமாகத்தான் இருக்கும், உணர்ச்சி வசப்படுத்தான் உடனே எல்லோரும் முடிவெடுப்பார்கள். ஒரு இரண்டு மூன்று நாள் சென்ற பின்னர் அவருடன் ஆறுதலாக பேசி இதுதான் செய்ய போறோம் இப்படி செய்தான் உங்களுக்கு நன்மை உங்களுடைய குடும்பத்தினருக்கு நன்மை, இந்த பணம் போனத்தனே அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு விருத்தியா இருக்கும், நீங்கள் உடலை அனுப்பிவிட்டால் அத்தோடு கதை முடிந்தது அந்த குடும்பத்தை யாருமே திரும்பி பார்க்க மாட்டார், அது நிதர்சனமான உண்மை.
சமீபத்தில் பப்புவா நியூகினி மனஸ்தீவு தடுப்பு முகாமில் தற்கொலை செய்து கொண்ட ராஜீவ் ராஜேந்திரனின் உடலை ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறது. இந்நிலையில் இலங்கையில் வசிக்கும் ராஜீவ் ராஜேந்திரனின் மாமா கதிரன் தம்பிப்பிள்ளை அவரை தொடர்பு கொண்டு ராஜீவ் ராஜேந்திரனின் உடலை இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைப்பதால் அவருடைய குடும்பத்தாருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்றும், மேலும் இவ்வளவு பெரிய தொகை செலவு செய்து அவரின் உடலை அங்கு பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக அந்த பணத்தை அவருடைய குடும்பத்தாரின் எதிர்காலத்திற்கு உபயோகித்திருக்கலாமே என்று கேட்டபோது,
அவருடைய சாவு வந்து எப்படி நடந்ததுதான் இப்ப எங்கட மனநிலையில உள்ள தாக்கம் என்னென்று கேட்டால், அவர் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறினவர், 4 வருடங்கள் தான் அவரோட நாங்கள் தொடர்பா இருந்தவர், அவர் ஆஸ்திரேலியனுக்குள்ள வந்து பதினாத்தீவுக்குள்ள போன போதுதான் அவர் எங்களோட தொடர்புடையவர், மற்றபடி நீண்ட காலமா தொடர்பு தான் இருந்தது. அவருடைய மரணம் எப்படி நடந்தது என்றதுதான் எங்களுக்கு நாங்கள் நேரம் நிற்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை, சில அறிக்கையை வச்சுதான் அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு தூக்கு போட்டிருக்கிறார் சொல்லி சில அறிக்கைகள் மூலமாக எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கே தவிர, அவருடைய மரணம் எப்படி நடந்தது என்றால்தான் இப்ப எங்களுடைய ஆதங்கமும் மற்றது எங்களுடைய கவலை, எங்களை இருக்க முடியாம தான் அவர் வெளியில போயிருந்தார். என்ன பொறுத்தளவுல இல்லையா வேண்டிய குடும்பத்தை பொறுத்தளவுல சில நான் என்னால எப்படி சொல்றேன்னு எனக்கு விளங்க இல்லை, நாங்கள மனது காமச்சிக்கிறமே தவிர பப்ளிக்கா சொல்லவும் விரும்ப இல்லை, பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. 14 வருஷங்கள் அவரோட முகத்தை அப்பா அம்மா பார்க்காம இருந்தவரையா 100% நான் தான் அந்த உடலத்தை இங்கே கொன்றோணும் என்று முயற்சி பண்ணேன். என்னந்து கேட்டால் அப்பா அம்மாவுக்கு வந்து 14 வருஷம் காணாதது அவரோட உடலத்தை பார்த்தால் ஓரளவுக்க வேண்டி 50% கவலை தீருமன்ற நோக்கத்தை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த முடிவெடுத்தினாங்கள். அதுக்காக நாங்கள் ஆஸ்திரேலிய நாட்டுக்கான நன்றி கடனை தெரிவிச்சுக் கொள்வோம்.